I speak today of fathers.
நான் தந்தையர்களை குறித்து இன்று பேச உள்ளேன். ரட்சிப்பின் தெய்வீக திட்டத்திற்கு தந்தையர் அடிப்படையாக உள்ளனர். இந்த அழைப்பை ஏற்று வந்த அவர்கள் செய்யும் முயற்சிக்காக நான் என் ஊக்குவிக்கும் என் குரலை உயர்த்தி சொல்கிறேன். தந்தைத்துவம், தந்தையர் ஆகியவைகளை உயர்த்தி பேசுவதை பற்றி நான் மற்றவர்களை வெட்கப்படுத்தவோ மற்றவர்களை தாழ்த்துவதற்காகவோ செய்யவில்லை. நல்ல மனிதர்கள் தலைவராகவும் தந்தையராகவும் இரண்டு ஆண்மையின் உயர்ந்த பாத்திரங்களை ஏற்று நடத்துவதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஃபாதர்லெஸ் அமெரிக்கா என்ற புத்தகத்தை எழுதிய டேவிட் பிளாக்கன்ஹார்ன் என்ற எழுத்தாளர் குறிப்பிடுதாது, அமெரிக்க சமூகம் தந்தையர் குறித்த எண்ணத்தை மற்றும் மாறுபட்ட குழப்பமான நிலையில் உள்ளது. இவருக்கு அதை பற்றி ஞாபகம் கூட இல்லை. சிலர் அதை குறித்து இடர் அடைந்தவர்களாக உள்ளனர். சில குடும்பங்களை பற்றிய அறிஞர்கள் அதை புறக்கணித்து விடுகிறார்கள். சிலர் அதனை எதிர்க்கிறார்கள். சிலர் அதனை எதிர்ப்பு தெரிவிக்காவிடனும் அதை குறித்து கவலையற்றவர்களாக உள்ளனர். சிலர் அதன் மீது செயல்படுத்த விரும்பினும் நம்முடைய சமூகம் அதை செயல்படுத்தாது என எண்ணுகின்றனர். சபையாக நாங்கள் தந்தையரை நம்புகிறோம். தங்கள் குடும்பத்தை முன்னாக வைத்து நல்ல மனிதர்களை நாங்கள் நம்புகிறோம். தெய்வீக திட்டத்தின்படி தந்தையர் தங்கள் குடும்பத்திற்கு தலைமை தாங்கி நேசித்து குடும்பத்தை பாதுகாத்து குடும்பத்திற்கு தேவையானவற்றை அளிக்க பொறுப்புணர்வர்களாகவும் இருக்க வேண்டும் என நம்புகிறோம். குடும்பத்திற்கான கடமைகளில் தந்தையரும் தாய்மார்களும் ஒருவருக்கொருவர் சமமாக கொண்டு உதவி செய்ய கடமைப்பட்டுள்ளவர்களாய் உள்ளனர். மிதமெஞ்சிய தந்தையராய் இல்லாமல் இருப்பினும் தந்தையின் பாத்திரம் தனித்தன்மை வாய்ந்ததாகவும் ஈடு செய்யாத என்ற ஒன்றாகவும் உள்ளது. சமூக நலம் எண்ணி சிலர் தந்தையர் பாத்திரங்களை பார்க்கின்றனர். தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல குடிமக்களாக வளர்த்து மற்றவர்கள் நலன் கருதுபவர்களாய் வழிநடத்தி தாயின் கவனிப்பும் தந்தையின் கவனிப்பும் இருப்பது என்பது எல்லா மனிதர்களுக்கும் தந்தையராய் இருப்பதற்கு முக்கியமாக இருக்கிறது. இவைகள் உண்மையும் முக்கியமாக இருப்பினும் தந்தைத்துவம் என்பது ஒரு சமூக அமைப்பு எனவோ பரிமாண வளர்ச்சியின் ஒரு விட அதிகம் என நான் நம்புகிறேன். தந்தையின் பாத்திரம் என்பது பரலோக பிதாவின் ஒரு தெய்வீக ஆரம்பத்தை உடையதாக இந்த மானிட உலகில் நம் பிதாவாகிய ஆதாமை தொடக்கமாக கொண்டு உள்ளது. தந்தை என்பதற்கும் ஒரு முழுமையான தெய்வீக வெளிப்பாட்டிற்கு நம்முடைய பரமபிதா ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக உள்ளார். அவருடைய குணாதேசங்கள் பரிபூர்ண அன்பையும் முழுமையான எண்மையும் கொண்டதாக உள்ளது. தம்முடைய பிள்ளைகளின் நித்திய ஜீவனையும் மகிழ்ச்சியும் முன்னேற்றுவது என்பது அவருடைய மகிமையும் பணியுமாய் உள்ளிருக்கிறது. இந்த வீழ்ச்சியுற்ற உலகிலே தந்தையர் அவருடைய உயர்ந்த மகத்துவம் இணையானவற்றை உரிமை கொண்டாட முடியாவிடலும் அவருடைய மாதிரியை பின்பற்றி அவருடைய வேலையை செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க தெளிவான பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. தந்தைத்துவம் என்பது தம்முடைய சொந்த பலவீனங்களையும் நாம் முன்னேற கொண்டு வேண்டிய அவசியத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. தந்தைத்துவம் என்பது தியாகம் அவசியமாயிருப்பினும் அது அதிக திருப்தி அளிக்கும் ஒன்றாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கிறது. அதற்கு மாதிரி நம்முடைய பரமபிதா வாயிருக்கிறார். அவர் ஆவியின் பிள்ளைகளை நம்மை நேசித்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய ரட்சிப்பிற்காகவும் மேன்மைப்படுத்துவதற்காகவும் கொடுத்தார். இயேசு சொன்னதாவது, ஒரு மனிதன் தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதாக காட்டிலும் மேலான காரியம் ஒன்றும் இல்லை. தங்களுடைய குடும்பங்களுக்கு ஆதரிக்க தந்தையர் ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு உழைக்கின்றனர். தங்களுடைய பிள்ளைகளின் இருதயங்களை பரமபிதாவை நோக்கி திருப்புவது என்பது தந்தையரின் ஒரு முக்கிய பணியமாயிருக்கிறது. தங்களுடைய மாதிரி வார்த்தைகளை நம்முடைய அனுதின வாழ்க்கையில் கடவுளின் நம்பகத்தை செயலாக்கி வெளிப்படுத்தலாம். பிதாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையின் சமாதானம், நித்திய ஜீவன் ஆகியவற்றின் திறவுகோள்களை தந்திருக்கிறார். வேத வசனங்களை வாசிக்கிற தந்தையர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய குரலை அவர்களை பழக்குவிக்கின்றனர். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டியதின் பொறுப்பை குறித்து திரும்ப திரும்ப வேத வசனங்கள் சொல்லப்பட்டுள்ளது. சியோனில் உள்ள பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலின் உபதேசம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற விசுவாசம், ஞானஸ்தானம், கைகளை வைத்து பரிசுத்த ஆவியானவரை பெறுதல் குறித்ததை பற்றி போதிக்காவிடல் அவர்கள் பாவம் பெற்றோரின் மேல் விழும். பிள்ளைகளுக்கு ஜெபிக்கவும் கர்த்தருக்கு முன்பாக நீதியாக நடக்கவும் வேண்டும் என்பது அவர்கள் போதிக்க வேண்டும். கர்த்தர் ஜோசப் ஸ்மித், சிட்னி ரெக்டன், ஃப்ரெட்ரிக் வில்லியம் ஆகியோரின் பிள்ளைகளுக்கு பாதிப்பதில் என்ற குறைகளை எச்சரித்து சொல்லியதாவது, நீங்கள் என் கற்பனைகளின்படி உங்கள் பிள்ளைகளுக்கு ஒளியையும் உண்மையும் குறித்து போதிக்கவில்லை. இந்த நிலை அவர்கள் மேலும் துன்மார்க்கரின் மேலும் வல்லமை அதிகப்படவும் உங்கள் துன்பத்திற்கு காரணமாகவும் இருக்கும். தேவனுடைய நியாய பிரமாணங்களையும் பணியும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் பிதாக்கள் போதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதத்தில் அறிவித்தபடி அவர் யாக்கோபின் சாட்சியை ஸ்தாபித்து இஸ்ரவேலுக்கு நியாயத்தை அறிவிப்பார். இதை தாங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிடப்பட்டுள்ளார். வரும் தலைமுறையும் அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளும் இதை அறிய வேண்டும். பின்னர் அவர்கள் இதை அவர்கள் பிள்ளைகளுக்கு அறிவிப்பார்கள். அவர்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய கிரியைகளை மறவாமல் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வார்கள். சுவிசேஷத்தை போதிப்பது மீது தந்தை தாய் ஆகியோருடைய பகிர்ந்து கொள்ளப்பட்ட கடமையாயிருப்பினும் தந்தையாருக்கு அதிக பொறுப்பும் முன்னுரிமையும் உள்ளது. ஒன்றாக விளையாடுவதும் ஒரு முக்கியமான போதிக்கும் முறையாக உள்ளது என்பதை நாம் மறக்கக்கூடாது. தந்தையர் தங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குவதிலும் உதவி செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி தேவையாக உள்ளது. ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தந்தையை அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருக்கிறேன். என்னுடைய ஒரு சிறிய சமூக அமைப்பிற்கு எங்கள் தந்தை ஒரு வேட்பாளராக இருந்தார். அவர் பெரிதாக எந்த விளம்பரமும் செய்யவில்லை. அவர் சில ஒவ்வொரு வீட்டிலும் சில துண்டு பிரசங்களை கொடுக்கவும் மக்களை தனக்கு ஓட்டளிக்கும்படி வேண்டிக்கவும் மட்டும் செய்தார். இதைத்தான் என் தந்தையும் சகோதரர்களும் செய்தனர். நான் துண்டு பிரசுரத்தை அழித்த போது என் தந்தை நல்ல மனிதர் என்றும் அவருக்கு ஓட்டளிப்பது எந்த சந்தேகமும் இல்லை என்றனர். என் தந்தையை குறித்து நான் பெருமிதம் அடைந்தேன். அவருடைய மாதிரியை பின்பற்ற எனக்கு நம்பிக்கை வந்தது. அவர் முற்றும் முழுமையானவர் அல்ல, ஒருவரும் அப்படி அல்ல. அவர் நேர்மையானவராகவும் நல்லவராகவும் நல்ல முன்மாதிரியாகவும் இருக்க வேண்டும். ஒழுக்கமும் திருத்ததிலும் போதனையின் முக்கிய அம்சமாயுள்ளது. அப்போஸ்தலர் பவுல் கூறியபடி கர்த்தர் தாம் நேசிக்கிறவர்களை சிச்சிக்கிறார். ஆனால் பிள்ளைகளை சிச்சிக்கும் போது எந்த ஒரு தவறான வழிமுறையும் இல்லாதபடி தந்தையார் கவனமாக இருக்க வேண்டும். அதை ஒருபோதும் நியாயப்படுத்த இயலாது. பரிசுத்த ஆவியான ஒரு வழிநடத்துதலின்படி அவருடைய ஊக்குவிப்பு அன்புள்ளதாய் இருக்க அவசியம். பரிசுத்த ஆவியானவர் ஏவுதலின்படி சில சமயங்களில் கடிந்து கொள்ளலாம். அதன் பின்னர் கடிந்து கொள்ளலாம் கொள்ளப்பட்டவரிடம் அதிகம் அன்பு காட்டி அவர் உங்களை எதிரியாக நினைக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய விசுவாசம் மரணத்தின் கட்டுகளை காட்டிலும் வலியது என்பதை அவர்கள் அறியட்டும். ஒழுக்கம் என்பது தெய்வீக பண்பு மாதிரி தண்டிப்பதை குறித்ததல்லாமல் நாம் நேசிப்பவர்களுக்கு உதவி அளிப்பதும் தங்களை தாங்களே நடத்தி கொள்ளவும் திறமையுள்ளவர்களாய் செய்வதாயும் உள்ளது. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு குறிப்பிட்ட ஆயுதம் வரை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைக்கு உரிமை கொண்டாட வேண்டும். வீட்டிற்கு சம்பாதிப்பது ஒரு பரிசுத்தமான ஒரு தொழில். வீட்டின் தேவைகளை கவனிப்பது குடும்பத்திலிருந்து நேரத்தை எடுத்துக்கொண்டாலும் தகப்பன் என்ற ஸ்தானத்திற்கு உரிய ஒன்று. நல்ல தகப்பனாக இருப்பதற்கு ஒரு முக்கிய அன்பம்சமாகும். வேலையும் குடும்பமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. ஆனாலும் தன்னுடைய வேலையை மட்டும் முக்கியமாக கருதி தன்னுடைய குடும்ப காரியங்களை புறக்கணித்தால் அது நியாயமாகாது. அந்த வேலையை மற்றவர்களுக்கு கொடுத்து விடக்கூடாது. கிங் பெஞ்சமினின் வார்த்தைகளில், மேலும் உங்கள் பிள்ளைகள் பட்டினியாய் செல்லவும் வஸ்திரம் இல்லாதவர்களாயிருக்கவும் நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள். தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை அவர்கள் மீறி ஒருவரோடொருவர் சண்டையிட்டு கலகம் செய்து ஆனால் தெளிந்ததும் சத்தியமான பாதைகளிலே அவர்களுக்கு நடக்க போதிப்பீர்கள். ஒருவரோடு ஒருவர் அன்பு கூறவும் ஒருவரையொருவர் சேவிக்கும்படியாகவும் போதிப்பீர்கள். போதுமான அளவு தங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்கு அளிக்க முடியாத ஆண்களை பற்றி அறிந்து வேதனைப்படுகிறோம். தங்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்த தகப்பன் என்ற ஸ்தானத்தை சரியாக பூர்த்தி செய்யாதவர்கள் இதை குறித்து வருத்தப்பட வேண்டாம். உடல் நலக்குறைவு, இறப்பு அல்லது பல சந்தர்ப்பங்கள் தனிப்பட்ட தேவைகளை ஏற்படுத்துகிறது. முடிந்த அளவு மற்ற குடும்பத்தினர் இவர்களுக்கு ஒரு ஆதரவு அளிக்க வேண்டும். தன்னுடைய குழந்தைகளின் தாயை நேசித்து அந்த அன்பை காண்பிப்பதே ஒரு தகப்பன் தன் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய நல்ல செயல். அது குடும்பத்தின் அஸ்திபார்மம் பாதுகாப்புமாகும். அது திருமணத்தை பலப்படுத்தும். சில ஆண்கள் வளர்ப்பு தந்தையர். இந்த கடினமான செயலில் அவர்கள் தங்களால் முடிந்தவற்றை செய்கிறார்கள். இவற்றை அன்போடும் பொறுமையோடும் தங்கள் தியாகத்தாலும் தங்கள் குடும்ப தேவைகளை சந்திக்கிற ஒவ்வொருவரையும் மதிக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய ஒரே குமாரனை வளர்ப்பு தந்தையுடன் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இயேசுமானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தெய்வ கிருபியிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தடைந்தார் என்பதற்கான கௌரவம் ஒரு பங்கு யோசேப்பிற்கு சேரும். இறந்து விடுவதாலும் விட்டு சென்று விடுவதாலும் விவாகரத்து செய்வதாலும் சில தகப்பன்மார்கள் பிள்ளைகள் கூட வாழாதது வருந்தத்தக்கதாக உள்ளது. சில தகப்பன்மார்கள் உடலில் மட்டும் இருந்தாலும் தங்கள் மனநிலை வீட்டை குறித்து இருப்பதில்லை. பல வகையில் கவனம் அல்லது ஆதரவு அளிக்கிற மனநிலை இல்லை. நான் தகப்பன்மார்கள் இன்னமும் நன்றாக செய்ய சொல்லி அழைக்கிறோம். செய்தி பரப்பும் மற்றும் பொழுதுபோக்கும் இடங்களில் நல்ல திறன் மற்றும் குடும்பத்திற்கு அர்ப்பணம் செய்கிற தகப்பன்மார்களை காண்பிக்க வேண்டுகிறேன். தங்கள் மனைவிகளின் அன்புடன் குழந்தைகளை ஞானத்தோடு வளர்க்கிற தகப்பன்மார்கள் தேவை. வீட்டிற்கு உதவி அளிக்காமல் வீணாக பிரச்சனை பண்ணுகிற தகப்பன்மார்களை மட்டுமே நாம் அடிக்கடி செய்தி பரப்பும் இடங்களில் காண்கிறோம். இந்த வாரம் குடும்ப சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகள் இதனால் எந்த வகையில் குறைந்தவர்கள் அல்ல என சொல்லுகிறேன். சில சமயங்கள் சவால்கள் ஆண்டவர் மேல் உங்கள் விசுவாசத்தை அறிவிக்கிறது. நீங்கள் சந்திக்கும் மின்னல்களை நம்முடைய உதவியாலும் மற்றவர்கள் மூலமாகவும் அழைத்து உதவுவார். உங்களுடைய தலைமுறையில் முதலாவதாக உங்கள் குடும்பத்தில் தேவன் ஏற்படுத்திய தெய்வீக முறையை கையாளுகிறவராக இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்காக நியமித்த இந்த ஆசீர்வாதங்களை வருகிற உங்கள் தலைமுறைகள் பெறும். என்னுடைய சகோதரர்களே, சபையில் உள்ள தகப்பன்மார்களை, நான் சொல்லுவது சில சமயங்களில் இன்னமும் முழுமையான தகப்பன் இருக்காமல் நினைக்கலாம். நான் முன்னோக்கி செல்வோம். இந்த வரம்புகள் இருப்பினும் நாம் முன்னோக்கி செல்வோம். இந்த உலகத்தின் கட்டுப்பாடுகளை, தனித்துவத்தை மற்றும் தன்னாட்சியை கடந்து மற்றவர்களின் சந்தோஷத்தை கடந்து நடக்க வேண்டும். இளைஞர்களே, நீங்கள் குடும்பத்திற்கு ஆதரவானவரும் பாதுகாப்பாளரும் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். பள்ளி செல்வதாலும் கல்வி செல்வதாலும் தயாராகுங்கள். ஒரு மற்ற குழந்தைகளுக்கு கொண்டு வந்து வாழ்வை வாழுங்கள். வருகிற தலைமுறைகளுக்கு நான் சொல்வது, உங்கள் தகப்பனாரோடு உங்கள் தகுதியை எங்கு நியமித்து கொள்கிறீர்களோ அது போலவே அவர்கள் உங்கள் தாயாரையும் உங்கள் வாழ்க்கையின் மூலம் காணப்படுங்கள். அது போலவே அவரையும் உங்கள் தாயாரையும் உங்கள் வாழ்க்கையின் மூலம் கணம் செய்யுங்கள். என்னுடைய சகோதரர்களே, சபையில் உள்ள தகப்பன்மார்களே, நான் சொல்வது சில சமயங்களில் இன்னமும் முழுமையாக தகப்பனாக இருக்க நினைக்கலாம். நான் அவ்வாறு நினைப்பேன். இந்த வரம்புகள் இருப்பினும் நாம் முன்னோக்கி செல்வோம். இந்த உலகத்தின் கட்டுப்பாடுகளை, தனித்துவத்தை மற்றும் தன்னாட்சியை கடந்து முதலில் மற்றவர்களின் சந்தோஷத்தை குறித்து யோசிக்க வேண்டும். நம்முடைய குறைகளை அறிந்து நமது பரமபிதா நம்முடைய சிறிய செயல்களை பெரியவற்றாக செய்து கனி கொடுக்க செய்வார். நியூ எராவில் சில வருடங்களுக்கு முன்பாக வந்த கதை ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த ஆசிரியர் இதை நினைவு கூறுகிறார். நான் சிறுவனாக இருந்தபோது என் குடும்பத்தார் ஒரு படுக்கை அறை இருந்த வீட்டில் கூறியிருந்தனர். நான் வீட்டின் பொது அறையில் உள்ள சோஃபாவில் படுத்து தூங்குவேன். இரவு தொழிற்சாலையில் வேலை செய்யும் என் தகப்பனார் அதிகாலையில் வேலைக்கு சென்று விடுவார். தினமும் காலையில் என் அருகில் வந்து ஒரு நிமிடம் நின்று என்னை தட்டி அணைத்துச் செல்வார். என்னுடைய தகப்பன் என் அருகில் இருப்பதை உணரும் போது நான் பாதி தூக்கத்தில் இருப்பேன். நான் கண் விழிக்கும் போது அவர் அங்கு நிற்பதை குறித்து தயக்கம் கொள்வேன். நான் தூங்குகிற மாதிரி பாசங்கு செய்கிற போது எனக்கு தெரியும் அவர் என் அருகில் நின்று எனக்காக ஜெபம் செய்கிறார் என்று. ஒவ்வொரு காலையிலும் என் தகப்பனார் எனக்காக ஜெபிப்பார். அந்த நாள் எனக்கு நன்றாக அமையவும் நான் பாதுகாக்கப்படவும் நான் வரும் காலத்திற்கு சரியாக ஆயத்தம் ஆவதற்கும் அவர் ஜெபித்தார். அவர் சாயந்தர வரையில் என்னோடு இருக்க இயலாது என்ற காரணத்தினால் என்னோடு அன்று உள்ள ஆசிரியருக்காகவும் என்னுடைய நண்பர்களுக்காகவும் சேர்த்து ஜெபிப்பார். முதலில் அந்த காலை நேரத்தில் அவர் இவ்வாறு ஜெயிப்பது எனக்கு விளங்காமல் இருந்தது. எனக்கு வயது அதிகமான போது அவர் என் மேல் வைத்திருக்கும் அன்பையும் ஆர்வத்தையும் மற்றும் நான் செய்யும் அனைத்து காரியங்களும் உள்ள அக்கறையும் புரிந்து கொண்டேன். அது எனக்கு ஒரு விருப்பமான நினைவு. பல வருடங்களுக்கு பிறகு எனக்கு மனவாகி எனக்கென்று பிள்ளைகள் பிறந்த பின்பு நான் அவர்களுடைய அறைக்கு சென்று அவர்கள் தூங்குவதைக் கண்டு ஜெபிக்கும் வரை என்னுடைய தகப்பனாரின் எண்ணங்களை என்னால் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆழ்மா அவரது மகனிற்கு சாட்சி அளிக்கிறார், இதோ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்து சீக்கிரத்திலே வருவார், தன் மக்களுக்கு ரட்சிப்பின் நற்செய்திகளை அறிவிப்பதற்காக வருகிறார். இப்பொழுதும் என் குமாரனே, இந்த ஜனங்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும். அவர்கள் ரட்சிக்கப்பட்ட அவர்களுடைய மனதை ஆயத்தப்படுத்தி அவருடைய வருகையின் போது வார்த்தையை கேட்கும்படியாக தங்கள் பிள்ளைகளின் மனங்களை ஆயத்தப்படுத்த செய்வதே நீ அழைக்கப்பட்ட ஊழியமாயிருக்கிறது. இன்றைய நாளில் தகப்பனாரின் ஊழியம் அதுவாகவே உள்ளது. தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அந்த பணியை செய்ய வழி அமைப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.